இது பனிப்பூக்கள் பாட்காஸ்ட். கேட்போம், அறிவோம்.
இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நிறையா மாநிலங்களில் தேர்தல் நடந்துச்சு, சில மாநிலங்களில் நடந்துட்டுருக்கு. அப்புறம் நீங்கள் நவம்பரில் அந்த எலக்ட்ரல் ஓட்டிங் இருக்கும், டிசம்பரில் இருக்கும் அப்படி சொன்னீங்க. ஸோ இப்போ இந்த இந்த நடுவில் வந்து நமக்கு யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் இந்த COVID-19, அதனால் நிறையா பாதிப்புகள், நிறையா நெருக்கடிகள், நிறையா தடங்கல்கள் எல்லா இடத்துலையுமே பார்க்க முடியுது. அமெரிக்க தேர்தலில் இதோட பாதிப்புகள் என்னென்ன?
ஆமாம், நீங்கள் குறிப்பிட்டது போல் இந்த கொரோனா நோய் வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வந்திருக்கு. பல மாநிலங்களில் வந்து இன்னமும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கு. இந்த காரணங்கள்னால பார்த்தீங்கன்னாக்கா சில மாநிலங்களில் நடைபெற வேண்டிய அந்த வேட்பாளருக்கான தேர்தல், இந்த பிரைமரி எலெக்ஷன்ஸ் பேசினோம் இல்லையா, அந்த தேர்தலே வந்து சில மாநிலங்களில் நடைபெறலை. அந்த குறிப்பிட்ட நாட்களில் சில மாநிலங்களில் மட்டும் அந்த குறிப்பிட்ட நாட்களில் நடைபெற்றது. பல மாநிலங்களில் வந்து இந்த தேர்தல்களை வந்து தள்ளி வச்சிட்டாங்க, ஜூன் மாத இறுதிக்கு தள்ளி வச்சிட்டாங்க. இதனால் வந்து இறுதி அதிபர் தேர்தலில் நவம்பர் மாதம் நடக்க வேண்டிய அதிபர் தேர்தலில் மாற்றங்கள் வருமா அப்படின்னு பார்த்தாக்க பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்காது அப்படின்றது தான் இப்போதைய கணிப்பாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னாக்கா, அமெரிக்க அரசியலமைப்பு சட்டப்படி அதிபரோட பதவிக்காலம் வந்து 4 ஆண்டுகள் அப்படின்றது தெரியும். அது எப்போ முடிவடையும்னாக்கா தேர்தல் நடைபெறுகிற ஆண்டை தொடர்ந்து வரக்கூடிய ஜனவரி மாதம் 20ஆம் தேதியோடு அவருடைய பதவிக்காலம் முடிவடையும். இந்த மாதிரி சில காரணங்களுக்காக ஏற்கனவே திட்டமிட்டிருந்தபடி நவம்பர் முதல் வாரத்தில் அதிபர் தேர்தலை நடத்தியே ஆக வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் இருக்குது அமெரிக்க அரசாங்கம். அதே நேரத்தில் பார்க்க போனீங்கன்னாக்கா கொரோனா நோயோட தாக்குதல் அதற்குள்ளே கட்டுக்கு வந்துவிடுமா அப்படின்றதும் இன்னொரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. சிலருடைய கருத்துப்படி கொரோனா நோயோட 2ஆம் அலை வந்து செப்டம்பர் மாதத்தில் அதிகரிக்கக்கூடும் அப்படின்றது தான் ஒரு கணிப்பாக இருக்குது. இந்த இந்த மாதிரி ஒரு நோயோடைய பரவல் அதிகரிக்கக்கூடும் அப்படின்ற பட்சத்தில் இந்த தேர்தலை எப்படி வெற்றிகரமாக நடத்துறது அப்படின்றதுக்கான திட்டமிடுதலும் நடந்துகிட்ருக்கு இப்போது. இதனுடைய ஒரு அம்சம் என்ன பேசிகிட்ருக்காங்க அப்படின்னாக்கா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா பணி நிமித்தமாக வேறு மாநிலங்களுக்கோ அல்லது வேறு நாடுகளுக்கோ செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கவங்களுக்கு தங்களுடைய வாக்குகளை வந்து தபால் மூலமாக செலுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்க இராணுவத்தில் இருக்கிற சிலர் வந்து பார்த்தீங்க வேறு சில நாடுகளில் வந்து நியமிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தங்களுடைய வாக்கை செலுத்துவதற்கு வசதியாக அவங்களுக்கு வந்து வாக்கு சீட்டு 1 மாதத்துக்கு முன்னாடி அனுப்பி வைக்கப்படும். அவங்க வாக்கு தங்களுடைய தெரிவை தேர்ந்தெடுத்து திரும்ப தபால் மூலமாக அனுப்பி வைக்கலாம். அவங்களுடைய வாக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அந்த முறையை வந்து அனைத்து பொதுமக்களுக்கும் விரிவாக வழங்க முடியுமா அப்படின்றது ஒரு யோசனையில் இருக்காங்க. அதற்கு சில எதிர்ப்புகள் இருக்குது. சில கட்சிகள் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த மாதிரி தபால் மூலம் வாக்குகள் செலுத்தக்கூடிய வாய்ப்பு வழங்கினாக்க அதனால் பல தில்லுமுள்ளுகள் நடக்கலாம் அப்படின்ற மாதிரியான சில எதிர்ப்புகளாக இருந்துகிட்ருக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நேர் விருப்பம் போல் பொதுமக்கள் சிலர் வந்து தங்களுடைய விண்ணப்பங்களை கொடுத்துட்ருக்காங்க, தங்களுடைய விருப்பங்களை தெரிவிச்சிட்ருக்காங்க. என்னென்னாக்கா அவங்க சொல்கிற காரணம் என்னென்னாக்கா, என்னுடைய தனிப்பட்ட விஷயங்கள் வந்து பல விஷயங்களை நான் கைபேசி வழியாக தான் வந்து பரிமாறிட்டுருக்கேன். என்னுடைய வங்கி கணக்காகட்டும் சரி, இல்லை எந்த விதமான ஒரு கட்டணங்கள் செலுத்த வேண்டியிருந்தாலும் சரி, நான் என்னுடைய கைபேசியை தான் நான் பயன்படுத்திகிட்ருக்கேன். அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து என்னுடைய வாக்கை செலுத்துறதுக்கு நான் என்னுடைய கைபேசியை பயன்படுத்த முடியுமா அல்லது இணையம் மூலம் வாக்களிக்க முடியுமா அப்படின்றது வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இதற்கெல்லாம் வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா மற்ற நாடுகளில் மிக பிரபலமாக இருக்கிற இந்த எலக்ட்ரானிக் இ ஓட்டிங் சொல்கிறோம் இல்லையா, அது இன்னும் அமெரிக்காவில் வந்து பெரிய அளவுக்கு அதில் சட்ட சிக்கல்கள் பல இருக்குது. அதில் வந்து முழுதுமாக வந்து உறுதியாக நம்பிட முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இ ஓட்டிங்கே வந்து இன்னும் அமெரிக்காவில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் வந்து இணையம் மூலம் வாக்கு செலுத்துறதோ அல்லது கைபேசி மூலம் வாக்கு செலுத்துறதோ வந்து சாத்தியப்படாத ஒன்று அப்படின்றது தான் தேர்தல் ஆணையத்தோட கணிப்பாக இருக்குது.
சரி சரி, இது சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகம் வருது, கடந்த வருடம் இந்தியாவில் நடந்த தேர்தல் அப்பவும் இதே மாதிரியான கேள்விகள் நிறையா மக்கள்கிட்டருந்து வந்தது. இணையம் மூலம் வாக்களிக்க முடியுமா அப்படின்லாம், அதுதான் எனக்கு அதே மாதிரி இப்போவும் இங்கேயும் அதே மாதிரியான கேள்விகள் வர்றதை கேட்கும்போது கூடிய விரைவில் அதுக்கும் சாத்தியமாகும்னு தான் தோணுது. இல்லையா?
கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது முற்றிலும் உண்மை. கொரோனா வந்த பின்பு பல உலக நடவடிக்கைகள் வந்து மாற்றம் அடைஞ்சிட்டே வருது. நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் வரக்கூடிய ஆண்டுகளில் இதற்கான மாற்றங்களும் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்றது தான் தோணுது. ஒருவேளை அடுத்த அதிபர் தேர்தல் அடுத்த 4 ஆண்டுகளில் நடக்க வேண்டிய 2024 நடக்க வேண்டிய தேர்தலுக்குள்ள இந்த மாற்றங்கள் அமல் செய்யப்படலாம். தெரியல எப்படி போக போகுது அப்படின்னு. அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு தான் எனக்கும் தோணுது.
இப்போ இந்த தேர்தலில் வந்து மக்களோட மனநிலை இல்லை மக்கள் இந்த அவங்க கொடுக்க போகிற தீர்ப்பை தீர்மானிக்க உதவுற காரணிகளாக இந்த சமயம் என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அதை பற்றி?
அநேகமாக மக்கள் அனைவருமே அது தான் தேடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இத்தனை ஆண்டுகள் நடைபெற்ற தேர்தலுக்கும் இந்த ஆண்டு நடைபெற உள்ள தேர்தலுக்கும் கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்குது. இத்தனை ஆண்டு தேர்தல்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4-5 அம்சங்கள் மிக முக்கிய பங்கு வகிச்சுட்டு இருந்தது. அதில் முக்கியமாக சொல்ல போனாக்கா உடல்நல காப்பீடு, சுகாதாரம், அந்த மாதிரி விஷயங்கள். 2வது பார்த்தீங்கன்னாக்கா நாட்டுடைய பாதுகாப்பு குறித்த அம்சங்கள். இதற்கு 2001 நடந்த தாக்குதலுக்கு அப்புறம் மக்களிடையே அந்த அச்சம் கொஞ்சம் அதிகமாகவே தோண ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் வந்து நாட்டுடைய பாதுகாப்பு குறித்த கருத்துக்கள், வேட்பாளர்களுடைய கருத்துக்கள், அவர்களுடைய கொள்கைகள், இதுதான் வந்து அவங்களுடைய வெற்றியை நிர்ணயிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணியாக இருந்தது. அதற்கு பிற்பாடு பார்த்திங்கன்னாக்கா கல்வி, வேலைவாய்ப்பு, இது போன்ற விஷயங்கள், அப்புறம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சூழ்நிலை மாற்றங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இத்தனை ஆண்டுகள் நடைபெற்ற தேர்தல்களில் வேட்பாளர்கள் அவங்களுடைய கொள்கைகளை எடுத்துரைச்சு அதன் அடிப்படையில் வந்து அவங்கள தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இந்த ஆண்டு வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஒரு 2-3 விஷயங்கள் நடந்துருச்சுன்னு சொல்லலாம். ஒன்று வந்து இந்த கொரோனாவோட தாக்குதல். இதற்கான நடவடிக்கைகள், இது தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த கொள்கைகள் தான் வந்து இந்த ஆண்டு தேர்தலில் தீர்மானிக்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து இந்த நோய் பரவல் தடுக்கிறது ஒரு அங்கம் அப்படின்னா கூட அதனால் ஏற்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் யார் நிர்வகிக்க முடியும், அதெல்லாம் மீட்டு கொணர முடியும் அப்படின்ற மாதிரியான கொள்கைகள் குறித்த விஷயங்கள் தான் வந்து இந்த தேர்தலை தீர்மானிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான அம்சம் இன வேறுபாடு குறித்து வேட்பாளர்கள் கொண்டிருக்கும் கருத்து, அவர்களுடைய கொள்கைகள், அது ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கும்னு எனக்கு தோணுது. இதற்கு காரணம் மிக அண்மையில் நடந்த ஜார்ஜ் ஃப்ளாய்டு அவர்களுடைய மரணம். இதை வந்து ஒரு தனிநபருக்கு ஏற்பட்ட ஒரு விபத்து அல்லது போலீஸாரோட ஜாக்கிரதையினால் ஏற்பட்ட ஒரு சம்பவம் அப்படின்னு கடந்து போயிட முடியுமான்னு தெரியல. இதன் காரணமாக வந்து இந்த வேட்பாளர்களோட இன வேறுபாடு குறித்து அவர்களுடைய குறிப்பாக சொல்லணுனாக்கா இந்த கருப்பினத்தவர் மீதான ஒரு காழ்ப்புணர்ச்சி ஒரு பரவலாக அங்கே இருந்துகிட்ருக்கு. இது குறித்த இந்த இன வேறுபாடுகளை களைய இந்த வேட்பாளர்கள் என்ன கொள்கைகள் வைத்திருக்காங்க, இல்லை என்ன கருத்துக்கள் சொல்கிறாங்க, என்ன திட்டங்களை கொண்டு வரவில்லை முயற்சி பண்ணுறாங்க, இதை பொறுத்து இந்த தேர்தலோட முடிவுகள் வந்து பெரிதளவும் பாதிக்கப்படும் அப்படின்னு தோணுது. ஸோ இந்த மாதிரி 2-3 விஷயங்கள். ஒன்று, கொரோனாவால் ஏற்பட்ட அந்த பொருளாதார பாதிப்பு. ஒன்று, மருத்துவ காப்பீட்டு வசதிகள், உடல்நல காப்பீட்டு வசதிகள். 3வது வந்து இன ஒற்றுமை குறித்த வேட்பாளர்களோட கருத்துக்கள். இது மூன்றும் மிக மிக முக்கியமான அம்சங்களாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கிறதுக்கு.
மிக்க நன்றி ரவி, ஏகப்பட்ட தகவல் கொடுத்துருக்கீங்க. நல்லா ரொம்ப சிக்கலான விஷயத்தை ரொம்ப தெளிவாக விவரித்து சொல்லிட்டீங்க. உங்களோட இந்த பிஸியான ஷெடியூலில் நேரம் ஒதுக்கி இத்தனை தகவல்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம மீண்டும் சில காலம் கழித்து இது குறித்த முன்னேற்றங்கள் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு தொடர்ந்து பேசுவோம் ரவி.
அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சரவணன், இதோ எனக்கு தெரிந்த சில தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். அதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. குறிப்பாக சொல்லணுன்னாக்கா, நீங்கள் எடுத்திருக்க இந்த முயற்சி, இந்த வலையொலி முயற்சி வந்து ஒரு பெரும் பாராட்டுதலுக்கு உரியது. பனிப்பூக்கள் சஞ்சிகை பல ஆண்டுகளாக எழுத்து வடிவத்தில் தமிழ் மக்களை சென்று அடைந்து கொண்டிருந்தது. இத்தனை ஆண்டுகளாக இப்போ புதிய முயற்சியாக வந்து இந்த வலையொலி மூலமாக மக்களை சென்றடைகிறது வந்து ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். ஸோ நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் எங்களுடைய பாராட்டுதல், வாழ்த்துகள். மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.